الحمد لله نحمده ونصلي ونسلم على رسوله الكريم ما بعد فيقول الله سبحانه وتعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا قوا أنفسكم وأهليكم نارا وقودها الناس والحجارة عليها ملائكة غلاظ شداد لا يعصون الله ما أمرهم ويفعلون ما يؤمرون صدق الله العظيم وقال نبينا محمد صلى الله عليه وسلم ما نحل والد ولدا صن من أدب حسن أو كما قال صلى الله عليه وسلم புகழ் அனைத்தும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாகும். ஸலாத்தும் ஸலாமும் இறுதி நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரின் வாழ்க்கை வழிமுறைகளை அணுவணுவாக எடுத்து நடந்து உலகத்திலே அல்லாஹுடைய ரிபாவை திருப்தியை அடைந்து கொண்ட சஹாபாக்கள், தாபிஉங்கள் தபவு தாபிஉங்கள் முஸ்லிம்கள் மூமிங்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக. புனித ஜுமாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வின் வீட்டில் ஒன்று கூடியிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவைகளை நமது வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறியிருக்கிறானோ அப்படியான அல்லாஹ்வுடைய கட்டளைகளை மதித்து ஏற்று நடக்குமாறும், எவைகளை செய்ய வேண்டாம் என்று தடுத்திருக்கிறானோ ஹராமாக்கியிருக்கிறானோ அப்படியான அல்லாஹ்வுடைய தடைகளை ஹராம்களை அல்லாஹ் வெறுக்கின்ற விடயங்களை முற்றுமுழுதாக தவிர்த்து தக்குவாவுடன் வாழுமாறு அடியேனையும் உங்களையும் நான் தக்குவாவின் மூலம் வசிய செய்து கொள்கிறேன். இத்தக்குல்லாஹ ஹைசுமாக்குந்தும். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலகத்திலே ஒரு மனிதரால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கும் சிக்கல்களுக்கும், ஒரு மனிதரால் பிறருக்கும் உலகத்துக்கும் ஊருக்கும் ஏற்படுகின்ற அசௌகரியங்களுக்கும் பிரதானமான காரணங்களை நாம் இனங்கண்டாலும், அடிப்படையில் மிக முக்கியமான ஒரு காரணி அங்கே தலைமை வகிக்கிறது. ஒரு சிறுவனாக இருக்கலாம், இளைஞராக இருக்கலாம், வயது வந்த ஒரு மூத்த மனிதராக இருக்கலாம், அவரால் பிறருக்கும் நாட்டுக்கும் ஊருக்கும் சமூகத்துக்கும் பிரச்சனை என்றால், குடும்பத்திலே ஒரு முக்கியமான பிரச்சனை அதற்கு பின்னணியாக இருக்கிறது. அதுதான் சிறு பிராயம் தொட்டு அந்த கட்டம் வரைக்கும் பெற்றோர் பிள்ளைகளுக்கு இடையில் இருக்கின்ற உறவு முறையில் ஏற்படுகின்ற விரிசல், பெற்றோர் பிள்ளைகளுக்கு மத்தியில் ஏற்படுகின்ற வேறுபாடு, பெற்றோர் பிள்ளைகளுக்கு மத்தியில் ஏற்படுகின்ற முரண்பாடு மிக முக்கியமான ஒரு தாக்கத்தை மனிதனுடைய மாற்றத்தில் செலுத்துகின்றன. அதனால்தான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறுவர்களுடைய கண்காணிப்பில் மிகவும் கண்ணுங்கருத்துமாக செயல்பட்டார்கள், குழந்தைகளுடைய பராமரிப்பிலே மிக கவனமாக செயல்பட்டார்கள். பெற்றோர் பிள்ளைகளுக்கிடையிலே விரிசல் ஏற்படுகின்ற நிகழ்வுகளை நடக்காமல் பாதுகாத்துக் கொண்டார்கள். எந்த அளவு ஒருவர் வருகிறார், நாமான் ரதியல்லாஹுடைய தந்தை அன்பளிப்போடு வருகிறார், மகனோடு வருகிறார், நபி அவர்களை சாட்சியாக வைப்பதற்கு வருகிறார், நான் இந்த என்னுடைய பிள்ளைக்கு இந்த அன்பளிப்பை கொடுக்கிறேன், நீங்கள் சாட்சியாக இருங்கள். இது யாருடைய தோண்டுகோளால் வந்தால், இந்த பிள்ளையுடைய தாய் இவருடைய மனைவி, அந்த பெண்ணுடைய பிள்ளைக்கு தன்னுடைய கணவனிடமிருந்து நன்கொடை வாங்கி கொடுக்கிறார், அதுக்கு நபியை சாட்சியாக ஆக்குகிறார். வேறு குழந்தைகள் வேறு மனைவிக்கு இருக்கிறது. நபியவர்கள் கேட்டார்கள், அவர் குள்ள வலதிக்க நகழ்த்த ஹாக்கதா அவர் நகழ்த்ததால் இப்படி அன்பளிப்பை ஏனைய உங்களுடைய குழந்தைகளுக்கும் கொடுத்தீரா
இல்லை இந்த குழந்தைக்கு மாத்திரம் பிரத்யேகமான ஒரு அன்பளிப்பை கொடுக்கிறேன் என்று சொன்ன பொழுது நபி அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் உங்களுடைய ஏழைய குழந்தைகளை ஒதுக்கிவிட்டு இந்த குழந்தைக்கு மாத்திரம் அன்பளிப்பு கொடுக்கின்ற அநியாயத்துக்கு நான் சாட்சியாக வரமாட்டேன். எனவே சிறு குழந்தை என்ற பாகுபாடின்றி ஏழைய குழந்தைகள் விடயம் அறிகின்ற பொழுது மனஸ்தாபப்படுவார்கள், கவலைப்படுவார்கள் என்ற அந்த உறவு முறை விரிசல் ஏற்படாமல் நபி அவர்கள் வேரிலே பிடுங்கி எறிந்தார்கள் என்றால் பெற்றோர் பிள்ளைகளுடைய உறவு இவ்வளவு முக்கியமானது. கண்ணியமானவர்களே, நபி அவர்கள் தந்தையை காணாதவர்கள், நபி அவர்கள் ஒரு அனாதை, தாயை சில வருடங்கள் கண்டார்கள், தாயோடு விளக்கம் வருகின்ற வயது வரைக்கும் இருக்க கிடைக்கவில்லை. சில வருடங்கள் ஹலீமா சாதியா என்று சொல்லக்கூடிய அந்த தாயிடத்திலே செவிலித்தாயிடம் வளர்ந்தார்கள். தாய் இடைக்கிடையே அந்த மகனை பார்த்து விட்டு போவார்கள். சிறிதொரு காலத்திலே ஒரு பிரயாணத்திலே உம்மு ஐமன் நபியர்களுக்கு அனந்தரத்தாக கிடைத்த அடிமை பெண், அவர்கள் சகிதம் பிரயாணம் மேற்கொள்கின்ற பொழுது அந்த அபுவா என்ற இடத்திலே நபியுடைய தாய் நோய்வாய்ப்படுகிறார்கள். நபியர்கள் ஓடி ஆடி விளையாடுகின்ற அந்த வயதில் தாய் நோய்வாய்ப்பட்டு தாய் அந்த இடத்திலே அல்லாஹ்வுடைய ஏற்பாடு அவர்கள் மௌத்தாகிறார்கள், வஃபாத் ஆகிறார்கள். நபி அவர்கள் உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா அவிடம் கேட்கிறார்கள், தன்னுடைய தாய்க்கு என்ன நடந்தது, தன்னுடைய தாய் ஏன் அசையாமல் இருக்கிறார், ஏன் பேசாமல் இருக்கிறார். கண்ணியமானவர்களே, உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா அந்த முஹம்மத் என்ற சிறுவனை சமாளிக்கிறார்கள். தாய் உறங்கிக் கொண்டிருக்கிறார், தாய் சற்று நேரத்தில் எழுந்து விடுவார், தாய் உன்னோடு பேசுவார் மகனே என்று ஆறுதல் சொல்லி அங்கு சமாளித்தார்கள் என்றால் அந்த அளவு தாய் வஃபாத்தாகிவிட்டார்கள் என்ற விடயத்தை கூட புரிந்து கொள்ள முடியாத வயதில் நபியர்கள் தாயை இழந்தார்கள். கண்ணியமானவர்களே, சிறிதொரு காலத்திலே நான் சிறு பிராயத்திலே இழந்த தாயாக இருக்கலாம், நான் அந்த தாயை தாயுடைய கபரை தரிசிப்பேன் என்று நபியவர்கள் நபித்துவம் கிடைத்த பிந்திய காலங்களில் அல்லாவிடம் அனுமதி கேட்டு கபரை தியாரத்து செய்ய போனார்கள். சஹாபாக்களின் ஒரு கூட்டத்தோடு போனார்கள், தாயுடைய கபருக்கு பக்கத்தில் நின்றார்கள், அழுதார்கள். அழுத அந்த அழுகை எல்லோரையும் அழவைத்து விட்டது. கண்ணியமானவர்களே, தாய் அன்பு என்பது இப்படி இஸ்லாத்தில் மதிக்கப்படுகிறது. பெற்றோர் பிள்ளையுடைய உறவு என்பது இஸ்லாத்தில் மிக முக்கியமான ஒரு இடம். இந்த உறவு விரிசல் தான் இன்று நமது உடலியல் ரீதியான பிரச்சனைக்கு காரணம், நமது அறிவு ரீதியான கல்வி ரீதியான பின்தங்களுக்கு காரணம், இந்த உறவு முறையுடைய தாக்கம் தான் நமது பொருளாதார பிரச்சனைக்கு காரணம், இந்த உறவில் ஏற்பட்ட கசப்புகள் தான் நமது குடும்ப பிரச்சனைக்கு காரணம், இந்த உறவில் ஏற்பட்ட விரிசல் தான் பெற்றோர்களுடைய அதிருப்தியும் அவர்களுடைய மனம் நோகுகின்ற விதத்தில் நாம் நடந்ததில்தான் நமது ஒவ்வொரு வினாடியும் நெருக்கடியாகவும் பாரமாகவும் கசப்பாகவும் கழிவதற்கு மிக பிரதானமான ஒரு காரணம் என்பதை நபி அவர்கள் அங்கே விளங்கிக் கொண்டு வேரிலே கலத்தி எறிந்தார்கள். கண்ணியமானவர்களே, இன்று சமூக பிரச்சனைகளை பற்றி பலர் பலவாறு பேசுகிறார்கள். குறிப்பாக இளைஞர்களை பற்றி, யுவதிகளை பற்றி பலர் பல தலைப்புகளிலே கட்டுரை எழுதுகிறார்கள், தனியே நூல் தோற்றிருக்கிறார்கள், பல பிரசங்கங்கள் செய்திருக்கிறார்கள். இளைஞர்கள் கல்வியில் பின்னடைந்து விட்டார்கள், ஒழுக்கத்தில் பின்னடைந்து விட்டார்கள், அவர்களை எப்படி கல்வியில் முன்னேற்றலாம் என்று பாடசாலைகளை டெவலப் பண்ண ஆரம்பித்து விட்டார்கள், கிளாஸுகளை மேலதிக வகுப்புகளை கூட்டுகின்ற பணியில் அவர்கள் என்ன முன்னேற்றத்தை அவர்கள் மேற்கொள்கிறார்கள். கண்ணியமானவர்களே, எந்த பின்னடைவுக்கும் எந்த துறையில் யார் பின்னடைந்தாலும் அந்த பின்னடைவுக்குடைய பிரதானமான காரணம் அவர்களுடைய ஆன்மீகத்தோடு சம்பந்தப்படுகிறது. இதை எங்கிருந்து ஆரம்பிப்பது, பிள்ளைகளுடைய ஆன்மீகத்தை எங்கிருந்து தொடங்குவது, பெற்றோர்களுடைய அந்த உறவிலிருந்து ஆரம்பிக்கிறது. நபி அவர்கள் அந்த பெண் குழந்தைகளை வளர்த்தார்கள், அந்த பிள்ளைகளை அழகாக வளர்த்தார்கள், ஹசன் ஹுசைனை அழகாக வளர்த்தார்கள், கண்டிப்பாக வளர்த்தார்கள். கண்ணியமானவர்களே, பெற்றோருடைய உறவு முறை இன்று சீரழிந்ததுதான் நமது அனைத்து பின்னடைவுகளுக்கும் பிரதான காரணம் என்ற அமைப்பிலே நான் மூன்று விடயங்களை கருப்பொருளாக இணைத்து பேச இருக்கிறேன். தலைப்பை சொல்லி பிரசங்கத்தை தொடங்கினால் விளங்குவதற்கும் கிரகிப்பதற்கும் இலகுவாக இருக்கும். முதலாவது நேரத்தை கருத்தில் கொண்டு சுருக்கமாக, பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டியது என்ன? இரண்டாவது அதனுடைய மறுபகுதி, பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டியது என்ன? மூன்றாவது பகுதி, இந்த காலத்திலே இளைஞர் யுவதிகளுடைய ஒழுக்க ஈனத்துக்கும் கல்வி வீழ்ச்சிக்கும் என்ன காரணங்கள் என்ற மிக முக்கியமான சில விடயங்களை அடையாளப்படுத்த வேண்டிய கடமைப்பாடும் எனக்கு இருக்கிறது. ஏலவல் ரிசல்ட் வழியாக இருக்கிறது. எப்படி பெறுபேர் என்பது நமக்கு தெரியும். சுருக்கமாக சொல்வதாக இருந்தால், கசப்பாக இருந்தாலும் நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். பாடசாலைகளாக இருக்கலாம், கல்லூரிகளாக இருக்கலாம், பல்கலைக்கழகங்களாக இருக்கலாம், இன்று ஒழுக்கத்துக்கும் ஆன்மீகத்துக்கும் மாற்றப்பட்டிருக்கும் அங்கிருக்கின்ற விகிதாசாரம் மிக மிக குறைவாக இருக்கிறது. நீங்கள் கசப்பாக இருந்தாலும் அதிபராக இருக்கலாம், டைரக்டராக இருக்கலாம், டீனாக இருக்கலாம், சான்சலராக இருக்கலாம், விசி வைஸ் சான்சலராக இருக்கலாம், எல்லோரும் நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டிய கசப்பான உண்மை இதுதான் என்றால் உங்களிடமிருந்து மாற்று கருத்து வராது என்பது என்னுடைய மேலவா. ஆன்மீகத்தை ஒதுக்கிவிட்டோம், ஒழுக்கத்தை இழந்துவிட்டோம். சில கற்பிக்கக்கூடியவர்களிடமும் கிடையாது, கற்கின்றவர்களிடமும் கிடையாது. முன்னைய காலத்தில் அறிவை எப்படி அடைந்தார்கள்? எப்படி அடைந்தார்கள்? கல்வி அறிவு கடல் பஹ்ருல் இல்ம். யார்? அப்துல்லாஹி பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு. குர்ஆனுடைய விரிவுரையில் தலை சிறந்தவர்கள். எப்படி அடைந்தார்கள்? சொன்னார்கள், எப்படி இந்த அந்தஸ்தை அடைந்தீர்கள்? அவர்களை கேட்கப்பட்டது, அவர்கள் சொன்ன வார்த்தை, ஸுல்லிந்து காலிபா ஸிஸ்து மத்லூபா. மாணவனாக இருக்கின்ற பொழுது மிக பணிவாக, மிக கேவலமாக, மிகவும் தாழ்வாக என்னை நான் தாழ்த்தி கொண்டேன், பணிந்து நடந்தேன், ஒழுக்கத்தோடு நடந்தேன். ஸிஸ்து மத்லூபா, ஆசானாக மாறிய பின்னர் எனக்கு கௌரவம் கிடைத்தது. கண்ணியமானவர்களே, இது அறிவு கடலுடைய வார்த்தை. அது மாத்திரமல்ல, ஆன்மீகத்தோடு இணைந்து கல்வி கற்றேன் என்பதை அவர்களை சொல்கிறார்கள். எப்படி இந்த அளவு அறிவை அடைந்தீர்கள்? என்றார்கள். அல்லாவிடம் அடிக்கடி கெஞ்சி கெஞ்சி துஆ கேட்கின்ற நாவின் மூலமும், சிறந்த முறையில் கவனமாக பாடத்தில் புத்தகத்தோடு மாத்திரம் இருந்து முகப்பு முகப்புத்தகம் முகப்பு நூல் அல்ல முகநூல் என்கின்ற பேஸ்புக்கோடு இருக்காமல் புக்கோடு மாத்திரம் இருந்து அடைந்து கொண்டேன். அகூல், கிரகிக்கின்ற நல்ல உள்ளத்தை கொண்டு ஓர்மை மிக்க உள்ளத்தால் நான் அடைந்து கொண்டேன். இது அவர்களுடைய அறிவு கடலின் இரண்டாவது விடயம். மூன்றாவது அவர்கள் நடந்த ஒரு நிகழ்வு, ஆன்மீகம் சார்ந்தது, ஒழுக்கம் சார்ந்ததுதான் ஆசான்களுக்கு பணிவிடை செய்வது. ஒருமுறை நபியர்கள் மலைசல கூடத்திலிருந்து வருகிறார்கள். மலைசல கூட தேவையை முடித்துவிட்டு தான் தண்ணீரை கேட்பார்கள். தண்ணீர் கேட்க முன்னால் கொண்டு வந்து வைக்கப்பட்டிருக்கிறது. யார் வைத்தார்? கேட்காமல் மலைசல கூட வாசலிலே தண்ணீர் வைத்தவர் யார்? உங்களுடைய பெரிய தந்தையின் மகன் அப்துல்லா, அப்பாசுடைய மகன் அப்துல்லா பணிவிடை செய்கிறார் ஆசான் சொல்லாமல், பணிவிடை செய்கிறார் கட்டளை இடாமல். அல்லாஹும்ம ஸத்தீஹு ஃபித்தீன் வஅல்லிம்ஹு தஅவீல். யாரை இவரை மார்க்க அறிஞராக மாற்றி இவருக்கு குர்ஆனுடைய விரிவுரையை கற்றுக்கொடு என்ற துஆவையும் அடைந்தார்கள். இன்று எத்தனை ஆசான்கள் மனம் விட்டு மாணவர்களுக்கு துஆ செய்கிறோம், செய்கின்ற நிலைமையில் எத்தனை மாணவர்கள் இருக்கிறோம் என்பதை நான் விரிவாக பின்னால் பேச இருக்கிறேன். ஆனால் முன்னால் சம்பந்தப்பட்ட முன்னுரையை முன்வைத்து விட்டேன். பெற்றோருடைய விடயத்தை இருக்கிறேன். நினைவாளர்களே, நமக்கு பிரச்சனை இரண்டுதான். பொருளாதார பிரச்சனை, உடலியல் பிரச்சனை, உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை. அனுபவிப்பதற்கு பணம் தேவை, பணம் இருந்தால் உடல் தேவை. அனுபவிப்பதற்கு உடல் தேவை, ஆரோக்கியம் தேவை, நோயற்ற வாழ்க்கை தேவை. அந்த நோயற்ற வாழ்க்கையை என்ஜாய் பண்ணுவதற்கும் அனுபவிப்பதற்கும் அதை சொகுசாக வாழ்வதற்கும் பணம் தேவை. இந்த இரண்டு பிரச்சனைக்கும் தீர்வும் சிலருடைய முடிவு வெளிநாடு செல்வது. ஓரவர் எழுதுகின்ற பொழுது வெளிநாட்டுடைய எண்ணத்தோடு தான் எழுதுகிறார்கள். ஓரவர் எழுதுகின்ற பொழுது செய்தியோட்டம் என்ற எண்ணத்தோடு தான் எழுதுகிறார்கள். ஓரவர் எழுதி ரிசல்ட்டை எதிர்பார்க்கின்ற அந்த நான்கு மாதங்களுக்குள் 15 ரூபாய் 15,000 ரூபாய் சம்பளத்துக்கு சேர்ந்து விட்டார்கள். ஏழவருக்கு முடியும் என்றால் படிப்பேன், இல்லாவிட்டால் தொழில் செய்வேன். டிகிரி முடிப்பதும் பணத்தை மையமாக வைத்து இந்த கோர்ஸை முடித்தால் இந்த நாட்டில் இத்தனை டொலர் சம்பளம் வாங்கலாம், இந்த கோர்ஸை முடித்தால் இந்த நாட்டில் இத்தனை ரியால் வாங்கலாம், இந்த கோர்ஸை முடித்தால் இந்த நாட்டில் இத்தனை பவுன் வாங்கலாம். கோர்ஸ் முடிப்பதும் பணத்துக்காக, கல்வியே பணமாக. நபியுடைய துஆ என்ன? வலா தஜாலி துன்யா அக்பரஹ மினா வலா மபலக இல்மினா. இல்மில் உன்னதமான இல்ம், சுவர்க்கம் வரைக்கும் சேர்க்கின்ற இல்ம், கபரை சுவர்க்க பூங்காவாக மாற்றுகின்ற இல்ம், மாஷர் மைதானத்திலே எல்லோரும் வேர்வையிலே தத்தளிக்கின்ற பொழுது அரசுக்கு கீழே நிலை தருகின்ற இல்ம், முத்து மேடைகளிலே அமர செய்கின்ற இல்ம், கேள்வி கணக்கின் பொழுது பல பேருக்கு சிபாரிசு செய்கின்ற அப்படியான இல்ம், ஆன்மீகம் மார்க்காரிவு ஷரியாவுடைய இல்ம், அது என்பதில் எவருக்கும் மாற்றுக் கருத்து இருக்க முடியாது. அப்படி மாற்றுக் கருத்து இருக்கிறது என்று அவர் விவாதிப்பார் என்றால் அவருடைய புத்தியில் ஏதாவது ஒரு கோளாறு இருப்பது நிச்சயம் என்பதை அவர் கசப்பாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆன்மீக மாற்று அறிவுக்கு எவராலும் நிகராக முடியாது. எந்த புத்திஜீவியாலும் ஒரு ஆளுமை விட மேலே போக முடியாது. இது கசப்பு, ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். இதனுண்மை மனசாட்சிக்கு தான் உண்மை. உங்களுடைய பட்டத்துக்கும் பதவிக்கும் தான் இல்லை. கசப்பாக இருந்தால் நான் ஆரம்பத்தில் வினயமாக வேண்டிக் கொள்கிறேன். இந்த இடம் எமது சுதந்திரமான மேடம். மார்க்கத்துக்கு வெளியில் பேச மாட்டோம் இன்ஷா அல்லாஹ். அப்படி பேசப்பட்டால் மார்க்கத்துக்கு வெளியில் சென்றீர்கள், நீங்கள் பிழை பேசினீர்கள், தவறாக பேசினீர்கள் என்றால் நோட்டீஸ் அடிப்பதும் போஸ்டர் அடிப்பதும் பேஸ்புக்கில் போடுவதும் சந்திபந்துகளில் என்னை பற்றி பேசுவதும் உங்களுடைய நன்மைகளை எனக்கு தரும். என்னை நீங்கள் நேரடியாக சந்திக்கலாம். இந்த பிரதேசத்திலிருந்து இன்ஷா அல்லாஹ் ஞாயிற்றுக்கிழமை 8:30 வரைக்கும் இந்த பிரதேசத்தில் நான் இருப்பேன். மார்க்கத்துக்கு அப்பால் பேசினால் மூத்த உலமாக்கள் இருப்பீர்கள், என்னை விட சிறந்த பன்மடங்கு சிறந்த அறிவாளிகள் இருப்பீர்கள். நான் சிறியவன், வயதில் குறைந்தவன், அனுபவத்தில் குறைந்தவன், நான் மனிதனிடமிருந்து தவறு வரும். சுட்டி காட்டுவதை மனிதத்தன்மையோடு மேற்கொள்பவன் என்னை விட சிறந்த மனிதன். எனவே நான் சுதந்திரமாக என்னுடைய கருத்துக்களை மிக தெளிவாக சொல்வேன் என்று உங்களிடம் அனுமதி எடுக்கவில்லை, சொல்லித்தான் ஆகுவேன் என்று ஆணித்தரமாக சொல்ல நினைக்கிறேன். கண்ணியமானவர்களே, அந்த துறையை பின்னால் இன்ஷா பேச இருப்பதனால் பெற்றோர்களை பற்றி கொஞ்சம் அலசி விட்டு போனால் பிரகாசமாக இருக்கும். பெற்றோர்கள் என்பவர்கள் யார்? என்னுடைய தனித்தலைப்பே இதுதான். சில ஆலோசனைகளின் படி நான் மூன்றாக என்னுடைய பிரசங்கத்தை பிரித்திருக்கிறேன். என்னுடைய தனித்தலைப்பு பெற்றோர்களை மதித்தால் என்ன, பெற்றோர்களை மிதித்தால் என்ன, இதான் தலையங்கள். இப்பொழுது மதித்தால் என்ன, மிதித்தால் என்ன என்பதை சுருக்கமாக சொல்லி முடிக்க நினைக்கிறேன். கனிமணி, பெற்றோர்கள் யார்? அவர்கள் எப்படி நடக்க வேண்டும்? குர்ஆன் சொல்கிறது. இரண்டு நபிமார்களை புகழ்ந்து குர்ஆன் பேசுகிறது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் தந்தை இல்லாமல் தாயை கண்ட மனிதர். யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்துடைய மகன். இருவரையும் குர்ஆன் சொல்கின்ற பொழுது அவர் தன்னுடைய வாயால் சொல்கிறார்கள், ஈசா அலைஹிஸ்ஸலாம், வபர்ரம் பிவாலிதத்தி, நான் என்னுடைய தாய்க்கு ஒரு நல்ல பிள்ளை, தாய்க்கு ஒரு நல்ல பிள்ளை, நான் பிர்ருல் வாலிதைனில் முதல் இரக்கத்தில் உள்ளவன். யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி அல்லாஹ் சொல்கிறான், வபர்ரம் பிவாலிதைஹி, அவர் தன்னுடைய பெற்றோருக்கு நல்ல பிள்ளையாக இருந்தார். இது நபிமார்களே அல்லாஹ் புகழ்கின்ற விடயம். கனிமார்களே, குர்ஆனிலே காஃபிரான ஒரு தந்தையோடு அல்லாஹ்வுடைய கலீல் இப்ராஹிம் என்கின்ற ஒரு நபி உரையாடலே அல்லாஹ் சொல்கிறான், சிலை வியாபாரி சிலைகளை கையால் செய்து சிலை வணக்கத்திற்கு மக்களை தூண்டுகின்ற அவருடைய மகன், ஒரு கருத்தில் மகன், அல்லது இன்னொரு சப்சருடைய கருத்தில் அவர் சிறிய தந்தை என்ற கருத்தும் இருக்கிறது. குர்ஆனில் வாப்பா தந்தை என்ற வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. பெரும்பான்மையான கருத்து தந்தை, காஃபிரான தந்தை சிலை வியாபாரம் செய்கின்ற தந்தை ஹலீலுல்லா இப்ராஹிம் அல்லாஹ்வுடைய நேசர் எப்படி இருக்கும்? இன்று பெற்றோரை தாய் தந்தையை கட்சி ரீதியாக இருக்கிறோம். நான் பச்சை தந்தை நீளம் சலாம் சொல்ல மாட்டேன், பேச மாட்டேன். நான் நீங்கள் யாரும் கோபிக்க கூடாது, கோபித்தாலும் இது நன்மை. நான் இந்த இயக்கம் தந்தை அந்த இயக்கம் என்னுடைய பார்வையில் என்னுடைய தந்தை நரகவாதி என்கின்ற வகையில் பிரிக்கிறோம். மகனுடைய தந்தையில் பார்வையில் தந்தை நரகவாதி என்கின்ற அளவு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை விட உத்தமர்களாக நாம் மாறிய காலம். இயக்க வெறி பெற்றோர் பிள்ளைகளை பிரிக்கிறது, கட்சி வெறி பெற்றோர் பிள்ளைகளை பிரிக்கிறது, பணத்திமிர் பெற்றோர் பிள்ளைகளை பிரிக்கிறது, பதவி மோகம் பெற்றோர் பிள்ளைகளை ஒதுக்குகிறது, பட்டம் பெற்றோர் பிள்ளைகளை பிரிக்கிறது, படிப்பு பெற்றோர் பிள்ளைகளை. நான்கு பானாக்கள் பிள்ளைகள் பெற்றோர்களை மதிப்பதற்கு தடையாக இருக்கின்றன. பணம், பட்டம், படிப்பு, பதவி, இதை விரிவாக நான் முன்வைப்பேன். கண்ணியமானவர்கள், சிலை வியாபாரி ஒரு மகன் பேசிய வார்த்தைகளை சொல்கின்ற சுருக்கமாக சொல்ல வேண்டும். யா அபி என்று சொல்லி பேசினாலும் போதும், என்னுடைய தந்தையே போதும். யா அபத்தி தா சேருகிறது. யா அபத்தி என்னுடைய மாண்பு மிகு மரியாதை மிகு தந்தையே. இவர் சொல்கிறார் அல்லாஹ் ஒருவன் என்று, அவர் சொல்கிறார் தெய்வங்கள் பல. ஆளுங்கட்சி எதிர்கட்சி பிரச்சனை அல்ல, பச்சை நீல பிரச்சனை அல்ல, இஸ்லாத்துக்கு இருக்கின்ற இயக்க பிரச்சனை அல்ல, இஸ்லாமுக்கும் குஃபருக்கும் இடையிலான பிரச்சனை, இஸ்லாத்துக்கும் ஈமானுக்கும் இணை வைக்கும் இணை வைப்பதற்கும் இடையிலான பிரச்சனை. முஷ்ரிக்கான தந்தையோடு மகன் பேசுகிறார், யார் பாசிக் என்று பேச வேண்டும். இன்று நாம் பேசுகிறோம் நரகவாதி, பாசிக். சில வார்த்தையை நான் தவிர்ப்பது நல்லம். என்ன சொன்னால் உள்ளத்தில் தூய்மை இல்லாதவர்கள் என்னை வெறியோடு பார்ப்பார்கள். நீங்கள் எல்லோரும் தூய்மை உள்ளவர்கள், சில பேரை வெளி மைக்கிலே கேட்கின்றவர்கள் நினைக்கலாம். அந்த வார்த்தையை தவிர்க்கிறேன். நீ ஒரு இந்த இந்த இது என்று இயக்க இயக்க பிரயோகங்கள் இருக்கின்றன. அதை சொல்லி தந்தை பெற்றோரை ஒதுக்குகின்ற காலம். கனிமன் என்னுடைய பார்வை தந்தை காபிர், எப்படி சலாம் சொல்வது? நம்முடைய மகன் காபிர், உண்மையிலே காபிர், முஷ்ரிக், நரகவாதி என்று அல்லாஹ் குர்ஆனில் அடையாளப்படுத்திய தந்தையோடு, அன்புள்ள தந்தையே, மரியாதைக்குரிய தந்தையே, என் மாண்புமிகு தந்தையே என்று பேசினார்கள். இது இதற்கு போதும். வகுல்லஹுமா கௌலன் கரீமா, கண்ணியமாக பெற்றோரோடு பேசுங்கள் என்பதற்கு இந்த ஒரு உதாரணம் போதும். கண்ணியமானவர்கள், அடுத்ததாக பெற்றோரை மதித்தால் என்ன என்பதற்கு இரண்டு பேருடைய நிகழ்வோடும், பெற்றோரை அவமதித்தால் என்ன தண்டனை என்பதற்கு பெரும்பாலும் பல நிகழ்வு இருக்கின்ற ஒரு நிகழ்வோடு முடிக்கப் போகிறேன். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் யார் இவர்கள்? நபி, பட்டம் நபி, ரசூல் முதலாவது பானம், பதவி அமைச்சு பதவி இரண்டாவது பானம், நிதி அமைச்சர் கலங்கிய பொறுப்புதார், பைனான்சியல் மினிஸ்டர் மூன்றாவது, பணம் நிதி அமைச்சு கை கொண்டிருந்தால் பணம் இல்லாமல் இருக்குமா? பணம் கையில். அதே போன்று படிப்பு, திறமை, அறிவு, நாலேஜ், விவேகம், படிப்பு, நான்கு பானாக்களையும் சன்னகத்தை கொண்டு ஐந்தாவது சிறப்பையும் சன்னகத்தை கொண்டவர்கள் அழகன். ஒரு அழகராக இருந்தார். பெண்கள் பார்த்து கையை வெட்டிக் கொள்கிறார்கள், வெட்டப்பட்ட கையுடைய இரத்தத்தையும் வருத்தத்தையும் உணரவில்லை. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய அழகின் கவர்ச்சி, ஐந்து சிறப்புகளை, ஏராளமான சிறப்பு. இவருடைய தலைப்பில் நாளும் இருக்கிறது, பணம், பட்டம், பதவி, படிப்பு. என்ன படிப்பு? சிறிய வயதில் தான் கண்ட கனவுக்கு பெரியவராகி தானே விளக்கம் சொல்கின்ற அளவு அறிவு. இந்த காண்கின்ற கனவை நாம் வேறொருடன் விளக்கம் கேட்போம். தான் கண்ட கனவுக்கு அவருடைய தந்தை யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் கூட விளக்கம் அதுவரைக்கும் சொல்லவில்லை. தான் கண்ட கனவு, பதினொரு கோள்கள் அல்லது நட்சத்திரங்கள் சஜிதாத்துகின்றன, சூரியனும் சந்திரனும் சஜிதாத்துகின்றன. பின்னால் ஒரு காலத்திலே அந்த பதினொரு சகோதரர்களும் பெற்றோர்கள் தாய் தந்தை இருவர் தான், சூரியன் சந்திரன், அந்த பதிமூன்று பேரும் சிறம் சாய்த்து கௌரவிக்கிறார்கள். அப்பொழுது சிறிய வயதிலே தந்த அந்த கனவின் விளக்கம் இதுதான் என்று தந்தைக்கும் பிள்ளைக்கு பெற்றோர்களுக்கும் சகோதரர்களுக்கும் முன்னால் தான் தந்த கனவுக்கு தான் விளக்கம் சொல்கின்ற அளவு படிப்பறிவு, திறமை, அல்லாஹ்வுக்கு ஞானம், தக்குவாவுடைய வெளிப்பாடு. இப்படி இருந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சுருக்கம் என்ன தெரியுமா? இவர்களுக்கு இரண்டு கருப்பொருட்களில் ஒரு விழா நடக்கிறது. ஒரு விழா நடத்துகிறார்கள். பலஸ்தீனில் இருக்கின்ற பெற்றோர்களை மிசருக்கு எகிப்துக்கு அழைப்பிக்கிறார்கள். வரவேற்பு விழா பெற்றோர்களுக்கும் சகோதரர்களுக்கும், கௌரவிப்பு விழா இவர்களுக்கு. இந்த எத்தனை கௌரவிப்பு விழாக்களை ஊரில் கண்டுவிட்டோம், எத்தனை பட்டம் சூட்டும் விழாக்களை கண்டுவிட்டோம், எத்தனை பொன்னாடை போட்டுகின்ற விழாக்களை கண்டுவிட்டோம். கௌரவிக்கப்படுபவருடைய, பொன்னாடை போட்டப்படுபவருடைய, பட்டம் சூட்டப்படுபவருடைய தாய் தந்தையில் எவராவது ஒருவர் மேடையில் இருந்த வரலாறு இருக்கிறதோ? ஏன் என்னுடைய தந்தை விவசாயி, அவர் அந்த மேடைக்கு தகுதியற்றவர். என்னுடைய தந்தை மீன் தொழிலாளி, அவர் அந்த மேடைக்கு தகுதியற்றவர். என்னுடைய தந்தை ஒரு கோழி தொழிலாளி, அந்த சபைக்காரர்களை அற்றவர் என்று ஒதுக்கிறோமே, என்ன யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை விட பெரிய தொம்பா நமக்கு முளைத்திருக்கிறது. வரவேற்பு விழா, கௌரவிப்பு விழா, பிரதம அதிபர், மாகாண சபை அமைச்சரா, மாகாண முதலமைச்சரா, நாட்டின் ஜனாதிபதியா, பிரதமரா, மூன்று வருடத்திற்கும் ஐந்து வருடத்திற்கும் மக்களுடைய பிச்சையில் மக்களை ஏமாற்றி பிழைக்கின்ற அந்த பிழைப்புக்காரர்களை பிரதம அதிபதியாக எடுத்து அவர்களிடமிருந்து நாலு பணத்தை பணத்தை எம்பிலப்பையும் தாய கூடையும் எடுப்பதற்கு அவர்களை எடுப்பது தவறு சொல்லவில்லை, அவர்களை மாத்திரம் எடுப்பது தவறு. எந்த மேடையில் ஒரு டாக்டருக்கு சொல்ல முடியுமா, ஒரு இன்ஜினியருக்கு சொல்ல முடியுமா, ஒரு லோயருக்கு சொல்ல முடியுமா, ஒரு ஜட்ஜுக்கு சொல்ல முடியுமா, ஒரு பட்டதாரிக்கு சொல்ல முடியுமா, உங்களுடைய பட்டமளிப்பு விழாவில் மேடையில் என்னுடைய தந்தையை வைத்தேன், யாருக்காவது சொல்ல முடியும் என்றால் என்னிடம் சொல்லுங்கள். ஆயிரத்தில் லட்சத்தில் கோடியில் ஒன்றாக இருக்கும். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வந்த பெற்றோர்களை பிரதமரி சீட்டில் உட்கார வைத்தது யாரை? மிஸ்ருடைய மந்திரியா, மிஸ்ருடைய ஜனாதிபதியா, தனக்கே நிதியமைச்சு பதவியை தந்த ஜனாதிபதியா? இல்லை, சிம்மாசனத்திலே தாயையும் தந்தையையும் பிரதமருடைய ஸ்தானத்திலே உட்கார வைத்தார். இதுதான் பெற்றோர் பிள்ளைகளை கௌரவிக்க வேண்டிய உயர்ந்த ஸ்தானம். கண்ணியமான எப்படி அதற்கு பின்னால் சிறந்த சாய்க்கிறார்கள், கௌரவிக்கிறார்கள். வரவேற்பு விழாவும் நடைபெறுகிறது, கௌரவிப்பு விழாவும் நடைபெறுகிறது. பெற்றோர்கள் பிரதமருதியாக கலந்து கொண்ட நிலையில் இதை இத்தோடு முடித்துக் கொள்கிறேன். உவைசல் காரணி ரஹமத்துல்லா அலைஹி என்கிறோம், அவருடைய பெயரை கேட்டால் ரதியல்லாஹு அன்ஹு சொல்ல வேண்டும். ஏன் தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் வாழ்ந்தவர், நபியை காணாதவர். கடை தடையா, தொழில் தடையா, பதவி தடையா, அரசியல் தடையா என்று சொல்வதற்கே நேரம் இல்லாமல் அரசியல் தோடுகிறோம், தொழில் தோடுகிறோம், கடை தோடுகிறோம், வயல் தோடுகிறோம், கடல் தோடுகிறோம். ஐந்து பத்து நிமிடம் தொழுகைக்கு நேரம் இல்லாமல் அலைகிறோம். மஸ்ஜிதுக்கு முன்னால் கூடி கழித்துக் கொண்டிருக்கிறோம். வெளி ஸ்பீக்கரே தெரிவிக்கப்படுகிறது, சூரா ஃபாத்திஹா ஓதப்படுகிறது, ஆமீன் சொல்லப்படுகிறது. அங்கு சிரிப்பும் கூத்தும் விளையாட்டும் நடக்கிறது. அங்கு டவுன்லோடும் அப்லோடும் நடக்கிறது. அந்த பேஸ்புக்கும் வாட்ஸ்அப்பும் வைபரும் தங்கவும் இன்ஸ்டாகிராமும் டெலிகிராமும் ஈகோவும் பீகோவும் ஈமோ நடக்கிறது. கண்ணியமானவர்களே, சொல்ல வந்த விடயம், நபியை காண வராத அந்த அளவுக்கு என்ன தடை? தாய்க்கு செய்த பணிவிடை தடை. சஹாபி பட்டம் வேண்டாம், எனக்கு தாய் தேவை. சஹாபி பட்டம் சின்ன பட்டமா? சஹாபி ரதியல்லாஹு அன்ஹும் வரது அன் அல்லாஹ் அவர்களை பொருந்திக் கொண்டான், அல்லாஹ்வை அவர்கள் பொருந்திக் கொண்டார்கள் என்ற ஒரு சான்று அல்லவா? எனக்கு அந்த நபியை பார்த்து சஹாபி என்ற பெயரில் போவதை விட தாயுடைய கால்பாதத்துக்கு கீழே நான் சுவர்க்கத்தை அடைய தயார். இதுதான் ரஹமத்துல்லாஹி எப்படி வைத்தார். அவர்களுக்கு ஒரு நோய் இருந்தது. நான் ஹதீஸை சொல்ல வேண்டும். யாருக்கு பொருளாதார பிரச்சனை? பொருளாதார பிரச்சனை, உடலியல் பிரச்சனை. யாருக்கு ஆயுளில் அபிவிருத்தி வேண்டுமோ, நோயற்ற வாழ்க்கை வேண்டுமோ, அறுபது வருடம் வாழ வேண்டுமோ, அறுபது வருடத்தில் இருபது வருடம் கட்டளை கொடுக்காமல் அறுபது வரைக்கும் கடைசி தொழுகை இமாஞ்சமாத்தோடு தொழுது விட்டு போத்தாக வேண்டுமா? செய்ய வேண்டியது என்ன? யாருக்கு உடலிலே அபிவிருத்தி, பொருளாதாரத்தில் அபிவிருத்தி, ஆரோக்கியம் வேண்டுமோ, செய்ய வேண்டியது ஒரு கடையை இரண்டு கடையை ஆக்குவது அல்ல, உயர் ரக வைத்தியத்துடன் நிபுணத்துவம் பெற்ற வைத்தியர்களிடம் மருந்து வாங்குவதல்ல, சல்யதர்ர வாலிதை பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்வது. இந்த அதிசிக்கு ஏற்ற அவர்கள் அடைந்தார்கள், நல்ல அழகாக வாழ்ந்தார்கள். நோய் இருந்தது குஷ்டரோகம், அது அப்படியே இல்லாமலாக இல்ல, உயிர்கொல்லி ஆட்கொல்லி நோய். இந்த காலத்தில் கேன்சர் போன்றது, இந்த காலத்தில் ஒரு எய்ட்ஸ் போன்றது, இந்த காலத்திலே பாரிய வியாதிக்கொப்பான குஷ்டரோகம் இருந்தது. உடையப்படியே நிறம் மாறும், தோல் தளரும், கலந்து விழும், அப்படியே நிறம் மாறி உடம்பு சுருங்கி அப்படியே செத்து மடிகின்ற நோய். அந்த நோயை பாரிய அளவு மருந்துக்கு செலவழிக்காமல் தாயுடைய துவாவோடு அல்லாஹ் சுகப்படுத்தினான். பின்னால் நபி வருவதாக இருந்தால் உமர் தகுதி, வேறு ஹதீஸ்ல நபி வருவது கிடையாது. நபித்துவம் முடிந்து விட்டது. சொர்க்கத்தில் ஒரு முத்து மாளிகையை கண்டேன், தனிமுத்தான ஒரு மாளிகையை கண்டேன் உமரே. குறைச்சியுடைய ஒரு வாலிபரோடு சொல்லப்பட்டது, அந்த வாலிபர் நானோ தெரியாது என்று உள்ளே சென்று உலாவர நினைத்தேன், பார்க்க நினைத்தேன், அது உமருடைய மாளிகை என்று சொல்லப்பட்டது. நான் பார்த்தால், உன்னுடைய அனுமதி இல்லாமல் பார்த்தால் நீர் ரோசப்பட்டு விடுவீரோ என்று பயந்து பின்வாங்கினேன். என்ற பொழுது நபியவர்கள், உங்கள் மீது நான் ரோசப்படுவதா, பார்த்து வந்திருக்கலாம் என்று ஆனந்த கண்ணீர் வடித்த அந்த உமரிடம் உம்ராவுக்கு போகின்ற பொழுது நபியவர்கள் சொன்ன விடயம் என்ன தெரியுமா? சில வேளை நீங்கள் உயசுல் கரணியை சந்தித்தால், யமனில் உள்ளவர், யமன் நாட்டிலிருந்து வருவார், அவரை நீங்க சந்தித்தால் உங்களுக்கு பாவ மன்னிப்பு தேடுமாறு அவரிடம் வேண்டிக் கொள்ளுங்கள். உமர் சொன்னா, உமர் சுவர்த்தவாதி என்று சான்று பகன்ற நபி சொல்கிறார்கள், உமரே உங்களுக்காக பாவ மன்னிப்பு தேடுமாறு உயசுல் கரணியை வேண்டிக் கொள்ளுங்கள். எதனால் கிடைத்த அந்த நபியுடைய வாயா இந்த புகழ்? எதனால்? எப்படி பேச வேண்டும்? அவன் யார் தெரியாதா? என்னை சந்திக்க வராமல் இருக்கிறான், சரிய உத்தமரா, சரிய மகானா என்று பொறாமையோடு பேசாமல், கௌரவ குலத்தோடு பேசாமல், ஈகோவோடு பேசாமல் நபியவர்கள் புகழ்ந்து பேசினார்கள். ஏன் தெரியுமா? என்னை சந்திக்க வருவதற்கு தாயுடைய பணிவிடை காரணம். தாய் தந்தை ஆஸ்பத்திரியில் நிப்பாட்டி ஒரு இரவு விழித்து இருந்த ஒருவர், சாதாரணமான கேட்கிறது, நேரம் இருப்பவர்கள், ஒரு பட்டதாரி, ஒரு பிஏ, ஒரு எம்ஏ, ஒரு கலாநிதி, ஒரு டாக்டர், என்ஜினியர், லாயர். ஏன் நாம் எம்முடைய துறையை நினைக்கிறோம்? சில மார்க்க சொற்பொழிவு வழங்குகின்ற சில உளமாக்களிடமும் பெற்றோர்களை அவமதிக்கின்ற பண்பும் இல்லாமல் இல்லை. ஒரு நாள் இரவு ஆஸ்பத்திரியில் நின்றோம், ஒரு மருந்தை பூசிவிட்டோம், ஒரு மாத்திரை எடுத்து தண்ணீரை கொடுத்து தாய் தந்தையுடைய கையில் கொடுத்தோம் என்று சொல்வதற்கு எத்தனை பேர் இருக்கிறோம்? இதையும் இத்தோடு நிறுத்திக்கொள்கிறேன். எப்படி கௌரவப்படுத்தப்பட்டார்கள்? மிதித்தால், அவமதித்தால் என்ன நடக்கும் என்பது ஒரு நிகழ்வு சொல்லி அடுத்த தலைப்புகளை நான் சுருக்கமாக முடிக்க நினைக்கிறேன். கனியமானவர்களே, இது இதை பற்றி பேசுவதற்கு பல மனிதர்கள் தேவை. என்னுடைய நேரத்தை கருத்தில் கொண்டு, தாமதித்து வந்தாலும் நேரத்தோடு உரிய நேரத்தில் முடிக்க வேண்டும் என்ற கண்காணிப்பில் இருக்கின்ற சகோதரர்களுக்கு நான் சொல்லிக் கொள்கிறேன், முழுமையாக ஹுத்பாவை கேட்கின்ற நோக்கில் அதானை மஸ்ஜிதிலிருந்து கேளுங்கள். இது முஸ்லிம் ஊர், காலுக்கும் கைக்கும் மஸ்ஜித். இது ஆயிரக்கணக்கு கிலோமீட்டரோ, நூற்றுக்கணக்கு கிலோமீட்டர், 10 கிலோமீட்டர் நீங்க ஜும்மாவுக்கு போக தேவையில்லை. அப்படி போகின்றவர்கள் நமது நாட்டில் இருக்கிறார்கள். ஏன் அதானை மஸ்ஜித் கேட்க முடியாது? ஏன் இக்காம செல்லும் போது வருகிறோம்? ஏன் சந்தி பஞ்சுகளில் நின்று இக்காம செல்லும் போது ஜும்மாவுக்குள்ளே வருகிறோம்? யாரும் எதுவும் நினைக்க முடியாது, நினைக்க கூடாது. இங்கு கேமரா வைத்து எனக்கு காட்டப்படவில்லை, உலகத்தில் நடப்பதை சொல்கிறேன். கனிமார்களே, மிதித்தான் நடக்கும். ஒருவர் இருந்தான், ஒரு நிகழ்வு போது அவாம் இப்னு ஹௌஷப் என்கின்ற ஒரு மகாத் ஒரு நிகழ்வை சொல்கிறார்கள். நான் ஊர் மையவாரியால் போய்கொண்டிருந்தேன். பயங்கரமான நிகழ்வு இது. ஒன்று போதும் பெற்றோரை ஒதுக்குவவர்களுக்கும் அவமதிப்பவர்களுக்கும் தரக்குறைச்சலா பார்ப்பதற்கும் முதியோர் இல்லத்தில் சேர்த்தவர்களுக்கும் இரண்டு பெருநாட்களுக்கு மாத்திரம் ஒரு சாரியோடும் சாரத்தோடும் போய் படம் காட்டிவிட்டு ஷோ காட்டிவிட்டு வருபவர்களுக்கும் இது போதும். அவன் அந்த மையவாடியில் சேர்க்கின்ற பொழுது ஒரு கபரில் இருந்து அவர் சொல்ல நிகழ்வு, ஒரு கபரில் இருந்து ஒரு மைய அல்லாஹ் அல்லாஹ்வுடைய பாடு எழும்பியது. அவருடைய முகம் கழுதை முகம், உடம்பு மனித உடம்பு, முகம் கழுதை முகமாக மாற்ற, தலை முகம் எல்லாம் கழுது. அப்படியே நடந்து மையவாடியை தாண்டி செல்கின்ற பொழுது ஒரு வீடு இருந்தது. ஒரு வீட்டில் ஒரு மூதாட்டி இருந்தார். நான் கண்ட நிகழ்வை சொன்னேன், இப்படி ஒரு கபரில் இருந்து ஒரு கழுதை முகத்தோடு எழுந்தான். அவன் எழுந்து முகத்தை காட்டிவிட்டபடி உள்ளே போய்விட்டான். இவன் யார்? இவருடைய வரலாறு என்ன? அந்த மூதாட்டி, அந்த மூதாட்டி அவருடைய தாய் அல்ல, அந்த தாயுடைய ஒரு தோழி. சொன்னார்கள், இவன் ஒரு ஒரே ஒரு பிள்ளை, ஒரு பிள்ளை செல்லமாக வளர்த்து பாவியாக்குவது அல்ல செல்லம், கட்டுப்பாடான செல்லம். ஹசன் ஹுசைனுக்கு நபியர்கள் காட்டாத அன்பா ஹொத்துபா செய்கிறார்கள். மிம்பரிலே ஹசன் அல் ஹுசைன் ஓடியாடி விளையாடிய பொழுது மிம்பரிலிருந்து இறங்கி வந்து பேர குழந்தையை தூக்கி முத்தமிட்டு பக்கத்தில் உட்கார வைத்து ஹொத்துபா செய்கின்ற அளவு நபியர்கள் அன்பு. இன்னும் ஒரு பேர குழந்தை உமாமா ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை தூக்கி கொண்டு தொலைவித்த நபி அன்பிருந்தது. அதே ஹசன் அல்லது அதே ஹுசைன் சதக்காவுடைய ஒரு ஈட்டம்பளத்தை எடுத்து வாயில் போட்ட பொழுது நபியுடைய குடும்பத்துக்கு ஹராமான ஒரு ஈட்டம்பளத்தை வாயில் போட்ட பொழுது குடிகாரனாகவும் கொலைகாரனாகவும் ரவுடியாகவும் நமது செல்லம் நமது பிள்ளைகளை மாற்றும் என்றால் நாம் நரகவாதிகளாகத்தான் அல்லாஹ்வுடைய பார்வையில் இருக்கிறோம். அது ஹதீஸ் குர்ஆனுடைய தெளிவு. என்னுடைய கருத்தல் கனிமணி சொன்னார் தாய் ஒரே ஒரு மகன் தாயிருந்தார். இவன் குடிகாரன், குடித்து விட்டு வந்து தாயை படாத பாடுபடுத்துவான், அடிப்பான், ஏசுவான், சித்திரவதை செய்வான், சாப்பாட்டை தூக்கி வீசுவான். இன்று தூக்கி வீசுகிறோமே, இன்றன கருவாட்டு கறிதானா, இன்றன சோயா கறிதானா, இன்றன ஒவ்வொரு நாள் மீன்தானா, கோழியாக தெரியாதா, மாட்டரிச்சாக தெரியாதா, ஆத்தரிச்சாக தெரியாதா என்று மகனே சண்டை பிடிக்கிறீர்களே. நீங்கள் சாயிடம் பணம் வாங்கி வாங்கி ரீலோட் போட்டு போட்டு பேஸ்புக்கில் மூழ்காமல் நீங்கள் தொழில் செய்யலாமே. நீங்கள் பேஸ்புக்கிலும் வாட்ஸ்அப்பிலும் வைபரிலும் மூழ்காமல் நீங்கள் தொழில் செய்து கோழி வாங்கி கொடுக்கலாமே, இறைச்சி வாங்கி கொடுக்கலாமே. தாய் சம்பாதித்து கோழி இறைச்சி வாங்கி சமைத்து தர வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றீர்களா? இந்த சம்பவத்தை கேளுங்கள். உருமாற்றப்பட முன்னர் உருவம் முழுமையாக மாறாவிட்டாலும் குணம் மிருக குணமாக மாற்றப்பட முன்னர் இந்த நிகழ்வை கேளுங்கள். உருமாற்றப்பட வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. மனித உருவு மிருக தன்மையாக அப்படி சித்திரவதை தாய் அழகாக புத்திமை சொல்வார். மகனை தெரிந்து குடிக்காதே, குடிப்பழக்கத்தை விடு, பெற்றோருடைய புத்திமதியை உதாசீனம் செய்கின்ற பிள்ளைகளே, இதனுடைய விளைவுதான் ஏழவல் ரிசல்ட், இதனுடைய விளைவுதான் ஓழவல் ரிசல்ட். தலையில் கையை வைத்து பயனில்லை, தண்ணீர் வடித்து பயனில்லை, புக்கை விட பேஸ்புக்கில் அதிகமான நேரத்தை கொடுத்தால் இதுதான் ரிசல்ட், இதை விட மோசமாகும். கண்ணியமான புக்குக்குள்ளும் பேஸ்புக் தான் என்றால் எங்கு முன்னேறுவது சமூகம்? கண்ணியமானவர்களே, அப்படி அவன் அடிக்கடி அவன் சொல்கின்ற வார்த்தை மா சும கழுத மாதிரி கத்தாத. தாய்க்கு கழுத என்கின்ற மகனே மகளே, தாய்க்கு பைத்தியகாரி என்கின்றவர்களே, தாய்க்கு மாடு என்கின்றவர்களே, தாய்க்கு மடச்சி என்கின்றவர்களே, தாய்க்கு கெட்ட வார்த்தைகளை சொல்லி திட்டுகின்ற புத்திஜீவிகளே, விவேகிகளே, பிஏக்களே, எம்ஏக்களே, கலாநிதிகளே, டாக்டர்களே, இன்ஜினியர்மார்களே, லோயர்களே, ஜட்ஜ்மார்களே, நிகழ்வை கேளுங்கள். கலைய மாறி கத்தாத, நான் குடிப்பேன் குடிக்க மாட்டேன், நான் போவேன் போக மாட்டேன், நான் பழகுவேன் பழக மாட்டேன், நான் காதலிப்பேன் காதலிக்க மாட்டேன், முடிச்ச அவளைத்தான் முடிப்பேன் என்று கொத்தக்காலில் என்று தாய் தந்தையுடைய தண்ணீரை வடிக்க செய்கின்ற இளைஞர் வருகிறே சம்பவத்தை கேளுங்கள். ஒரு நாள் மூத்தாகினான், அசருக்கு பின்னால் இந்த நேரத்தில் அடக்கினோம். அடக்கிய நாள் முதல் இன்று வரைக்கும் அவருடைய கபருக்கிலிருந்து அவன் இப்படி எழுந்து தன்னுடைய முகம் அப்படியே கழுதை முகமாக மாற்றப்பட்ட அந்த காட்சியை ஊரில் எல்லோருக்கும் காட்டி விட்டு உள்ளே போகிறான். இதை இத்தோடு நிறுத்திக் கொள்கிறேன். என்னுடைய மூன்றாவது விடயத்தை தொட்டு காட்டி நினைக்கிறேன். நான் அதிலே 50 வீதத்தை முன்வைத்து விட்டேன். கல்வியில் அறிவியல் பின்னணி பின்தங்கியதற்கு என்ன காரணம்? 50 வீதத்தை முகவரையும் சொல்லிவிட்டேன். இப்போது சொல்ல வருகிறேன், நீங்கள் எல்லோரும் ஏகமனதாக இதற்கு ஒரு 5 நிமிடம் நான் பேச இருக்கிறேன். கடைசி என்னுடைய பிரசங்கத்தை எதிர்பார்த்து கண்ணியமானவர்களே, கல்வி ஒழுக்கம் பின்னடைவுக்கு என்ன காரணம் என்று 1000 தலையங்கத்தை நீங்கள் எடுங்கள். 1,00,000 தலைப்புகளை நீங்கள் ஒரு நாள் கூறாக இருந்து தேர்ந்தெடுங்கள். நான் சொல்கின்ற அனைத்து விடயங்கள் ஒன்றுக்குள் அடங்கும். அதுதான் இன்று தக்குவா இல்லை, இரையச்சம் இல்லை, வெட்கமில்லை, பத்தினித்தனம் இல்லை, ஒழுக்கம் இல்லை, நாகரிகம் இல்லை, திமிருத்தனம், தலத்தனம், மமதை, குதர்க்கம், விவாதம், ஆசான்களுக்கு பரிகாசம், மொட்டை கடிதம், பேஸ்புக்கிலே கமெண்ட், எல்லாவற்றுக்கும் எல்லா விதமான தவறுகளுக்கும் பிரதானமான ஒரு மல்டிபலான சகல விடயங்களையும் பொதிந்த ஒன்றுதான் இன்று நமது கைகளில் உலா வருகின்ற கையடக்க தொலைபேசி. இது இன்று கணவன் மனைவியை பிரிக்கிறது, எத்தனையோ பேருடைய முதல் மனைவி ஹேண்ட்போனும் லேப்டாப்பும் கம்ப்யூட்டரும், எத்தனையோ பெண்களுடைய முதல் கணவர் ஹேண்ட்போனும் லேப்டாப்பும் கம்ப்யூட்டர் என்றால் ஆறறிவை பூர்த்தியாக பயன்படுத்துபவர் மறுக்க மாட்டார். பெற்றோர் பிள்ளைகளை உறவை பிரிக்கிறது, உறவுகளை சந்திக்க நேரமே இல்லை. இது மல்டிபிள், இதில் இருக்கின்ற கருவிகளை நான் விரிவாக பேசுவது தனித்தலைப்பில் பேச வேண்டும். அது பெரிய சந்தர்ப்பத்தில் மூத்த கம்முன் அலிசால சந்தர்ப்பம் இருந்தால் இந்த மத்தியில் நான் பேச நினைக்கிறேன். கனிமார்களே, இது நான் கல்வியோடு மாத்திரம் நினைத்து முடிக்க நினைக்கிறேன். என்னுடைய அந்த பிரதான கருப்பொருள் இது இன்று டியூஷன் கிளாஸ் உதாரணம், இந்த ஜியோகிராபியும் மேக்ஸும் உதாரணம், மேக்ஸ் புக்கை சரியாக எடுத்தோம், ஜியோகிராபி புக்கு கொப்பிக்கு பதிலாக வேறொரு கொப்பியை தூக்கினோம், மறந்து தூக்கினோம், மறந்து கொப்பி மாறிவிட்டது. உடனே கால் பண்ணி வீட்டிலிருந்து யாரையாவது கொண்டு வந்தாருங்க, தம்பியை கொண்டு வந்தார்கள், நானாவை கொண்டு வந்தாருங்க என்று சொல்லுவோம். யாராவது ஒரு மாணவன் ஒரு மாணவி ஹேண்ட்போனை மறந்து வீட்டில் வைத்து விட்டு வந்தேன் என்கின்றவர்கள் தெரியும். மனசல கூடத்திலும் வெளியில் வைக்காத ஒரு கருவியாக இந்த ஹேண்ட்போன் மாறி இருக்கிறது என்றால் மலத்துக்கொப்பான கருவி, மலத்துக்கொப்பான கருவி. அந்த எனக்கு ஒரு போட்டோ வந்தது, ஒரு செல்பி. செல்பி பைத்தியம் என்பது தனிப்பைத்தியம், ஜுனூன் பைத்தியம் பல வகை, அதில் செல்பி ஒரு வகை. அதனால் வருடந்தோறும் பல நூறு பல்லாயிரக்கணக்கானவர்கள் உயிரை விடுகிறார்கள். மலை நுச்சியில் எடுக்க போய், ஆச்சோளத்தில் எடுக்க போய், ட்ரெயினில் ஃபுட்போட்டில் எடுக்க போய், எத்தனை ஆபத்தான இடங்களிலிருந்து செல்பி. செல்பி என்றால் மூத்தவர்கள் தெரியாமல் இருப்பீர்கள், மூத்தவர்கள் அது தெரியாமல் சொருத்தம் போவது சிறந்தது. அதை தெரிந்து நடனம் போவதை விட அதை தெரியாமலே சொருத்தம் போவதில்லை. அதனுடைய பிள்ளைகளை பாவிக்கிறார்கள் என்றதை நீங்கள் விளங்கி கட்டுப்படுத்தி நீங்கள் சொருக்கம் போக வேண்டும். இல்லாவிட்டால் போக கஷ்டம். சுயமாக தன்னுடைய படத்தை தானே எடுப்பது, அது கையில் வைத்தெடுத்தார்கள், கொஞ்சம் தூரத்தில் இருக்க கம்பு வந்து விட்டது, ஸ்டிக் வந்திருக்கிறது. அதெல்லாம் இன்று நான் இங்கே விளம்பரத்துக்கு கம்பெனியிலிருந்து வரவில்லை, நான் சேல்மேன் அல்ல, நான் மார்க்கெட்டிங் செய்வன் அல்ல. இஸ்லாமிய பார்வையில் இது என்ன என்று கணவர் செல்பி பைத்தியம். அவருடைய செல்பி போட்டோ ஒன்று தவறி வந்தது, தவறாக வந்ததோ இல்லோ தெரியாது, பெரும்பாலும் தவறாக வர சந்தர்ப்பம் இல்லை. அவர் கொமடில் இருந்து கொண்டு மலம் கழித்துக் கொண்டு செல்பி எடுத்திருக்கிறார். அவருடைய மறைவிற்பு உண்மையில் போட்டோவில் இல்லை, அவருடைய அவரத் விளங்கவில்லை, ஆனால் கொமடில் இருக்கிறார். செல்பி பைத்தியம், கொமட் டொய்லெட்டையும் விட்டு வைக்காத பைத்தியம் என்றால் இந்த ஹேண்ட்போன் நம்மை பைத்தியக்காரனாக மாற்றுகிறதா இல்லையா? புக்கை எடுக்க மறக்கிறோம், ஹேண்ட்போனை மறக்கிறோம் இல்லை, மருந்து குடிக்க மறக்கிறோம், பேஸ்புக் பார்க்க மறப்பதில்லை, ஏதாவது வீட்டு வேலைகளை மறக்கிறோம் என்று வேண்டுமென்றே விடுகிறோம். ஆனால் தூங்கும் பொழுதும் போனோடுதான், எழுந்தவுடனும் போனோடுதான். கனிமானவர்களே, தனியார் தூங்குகின்ற பொழுது திக்ருடன் துவாவோடும் தூங்குவார்கள், எழுந்தவுடன் விசுவாக்கை தேடுவார்கள். நாம் தூங்கும் பொழுதும் லேப்டாப் மடிக்கணனி, நமது மடியிலே நமது பிள்ளை இல்லாவிட்டாலும் லேப்டாப் இருக்கும். தாயுடைய மடியில் பிள்ளை இல்லை, லேப்டாப் இருக்கிறது. தாயுடைய மடியில் பிள்ளை இல்லை, ரிமோட் இருக்கிறது. தந்தையுடைய மடியில் பிள்ளை இல்லை, பிள்ளையை கொஞ்ச நேரம் இல்லை, லேப்டாப்போடும் ஹேண்ட்போனோடும் கொஞ்சிக்கொள்ளாகிறோம். துடைத்துதான் பிள்ளை நாள் முழுக்க மேல் கழுகாமல் துர்நாற்றம் வீசுகிறது, மலம் கழித்து விட்டு மேலே பூசிக்கொள்கிறது, சலம் கழித்து இருக்கிறது. அதை கழுக நேரம் இல்லை, தாயும் தந்தையும் இரண்டு மூளைகளில் இருந்து கொண்டு நோண்டிக் கொண்டிருக்கிறார்கள். அமெரிக்கா காரனோடும், லண்டன் காரனோடும், பிரான்ஸ் காரனோடும், கனடா காரனோடும், வெள்ளக்காரியோடும், வெள்ளக்காரனோடும் பக்கத்தில் ஹலாலான கணவன் மனைவி இருக்கத்தக்க என்ன செய்கிறது இந்த நவீன சாதனம்? கிட்ட இருக்கின்றவர்களை தூரமாக்குகிறது, தூரத்தில் இருக்கின்ற கலிசேவைகளை நமது வீட்டுக்குள் கொண்டு வருகிறது. 3G மூலம் 4G மூலம் எதுவாக இருந்தாலும், எனவே இந்த கல்வி காப்பத்து இந்த ஹேண்ட்போன். பாடத்திலும் ஹேண்ட்போன் தான், புக்குக்குள்ளும் ஹேண்ட்போன் தான், பயணத்திலும். முந்தைய காலம் மாணவர்கள் பாடசாலை சேர்க்கின்ற பொழுது பரீட்சை காலங்களில் மாத்திரமல்ல, நாளாங்கும் பஸ் வந்து நமது சிறிய பிராயத்தை கண்டிருக்கிறோம். மூத்தவர்கள் எப்படி கண்டிருப்பீர்கள்? புத்தகத்தை வாசித்துக் கொண்டு பஸ்ஸில் போவார்கள், புத்தகத்தை வாசித்துக் கொண்டு பின்னால் தந்தைக்கு பின்னால் இருக்கின்ற பிள்ளை போகும். இன்று இன்று பரீட்சை, இன்று பரீட்சை. 9 மணிக்கு பரீட்சை இருக்கிறது, 7:30 மணிக்கு ஆன்லைன் வந்திருக்கிறான், 7:30 மணிக்கு பேஸ்புக் வந்திருக்கிறான், 8 மணிக்கு பேஸ்புக்கை திறந்திருக்கிறார், வாட்ஸ்அப்பிலே ஷேர் பண்ணியிருக்கிறார். படிப்பு சம்பந்தப்பட்ட விடயம் என்று பார்த்தால் இல்லை, எங்கே ரிசல்ட் வருவது? எனக்கு நான் முடிக்க நினைக்கிறேன். இந்த சாதனங்களை கட்டுப்படுத்துங்கள். வாலிபர்களை, இளைஞர்களை, யோதிகளை கட்டுப்படுத்துங்கள். உங்களை பைத்தியக்காரனாக மாற்றும், மனநோயாளியாக மாற்றும். உங்களை பெண்களை பெண்ணினத்திலிருந்து நினைக்கும், ஆண்களை ஆணினத்திலிருந்து நீக்கி ஆணும் பெண்ணும் இல்லாத நடு தெருவில் நிற்க வைக்கும். ஒரு குடும்பத்தை தலைமை வைக்க முடியாது. ஒரு பிள்ளைக்கு தந்தையாக இருக்கின்ற திறமை இல்லாமலாகும். ஒரு கணவனுக்கு சரியான ஒரு மனைவியாக இருக்கின்ற அந்த குணத்தை நீக்கும். ஒரு ஒரு மனைவிக்கு திருப்திகரமான ஒரு கணவனாக இல்லாமல் இவனை மாற்றுகின்ற செயற்பாடுகள் இந்த நவீன சாதனங்களிலே நிறைந்து கிடைக்கின்றன. இதை நீ இத்தோடு நிறுத்துகிறேன். தனித்தலைப்பில் பேச வேண்டிய விடயம் அடுத்தது பிரதானமாக நான் இனங்கண்ட விடயம் குடும்ப சூழலும் ஒரு தாக்கம் கல்வி வீழ்ச்சிக்கு. நமது வீட்டிலே நமது பிள்ளை ஓடுவதற்கும் படிப்பதற்கும் சமாதானமான ஒரு சாந்தியான அமைதியான சூழல் இருக்கிறதா? அது சாதனங்களுடைய ஓசை பரீட்சை என்ற காரணத்தினால் மாத்திரம் எத்தனை பேர் சிலர்கள் ஓப்பண்ணி வைப்பார்கள். எதை என்று சொல்லவில்லை. பரீட்சை காலத்திலும் பிள்ளையை ரூமிலே படிக்க சொல்வார்கள், இவர்கள் ரிமோட்டோடு இருப்பார்கள். நீ புக்கை எடு, நான் ரிமோட்டை எடுக்கிறேன். நீ கொப்பியை எடு, நான் லைட்டரை எடுக்கிறேன். மன்னிக்க வேண்டும், மன்னிக்கத்தான் வேண்டும். நீ புக்கை எடு, நீ படித்துக் கொண்டிருக்கின்ற பிள்ளையை கடைக்கு அனுப்பி லைட்டரோடு சம்பந்தப்பட்ட பொருளை வாங்க விடுகிறோம் என்றால் படிப்பதற்கு நாம் தான் விடுவதில்லை. வீட்டுக்குள்ளாவது கண்காணிப்போம். விரைவில் 11 மணி 12 மணி வரைக்கும் பிள்ளைகளை சுத்த விடுகிறோம். காரிய தவறு. அதே போலும் நமது நஷ்டத்துக்கு வீட்டு சூழல், அது ஒன்று வீட்டுடைய ஓசைகள், சூழல்கள், சத்தங்கள் நாம் நிறுத்த வேண்டும். ஓசைகளை நிறுத்த வேண்டும். குரானுடைய ஓசைகளை ஒழிக்க வேண்டும். மகளிருக்கும் விஷாவுக்கும் 6 மணி 10 மணி வரை வீட்டிலே என்ன நடைபெறுகிறது? அபு மூசா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சத்தமாக குர்ஆன் ஓதினார்கள். நபியர்கள் நடந்து செல்கின்ற பொழுது அவருடைய வீட்டுவாசல் என்று ரசித்து கேட்டார்கள். அடுத்த நாள் சொன்னார்கள், நேற்று இரவு நீங்கள் என்னை கண்டிருக்க வேண்டும் அல்லவா, உங்களுடைய கிராஅத்தை ரசித்து பாதையில் நின்று கொண்டு கேட்டேன். நபியர்கள் சொன்னார்கள், இப்படி கேட்டீர்கள் என்னுடைய கிராஅத்தை என்று பெருமிதம் அடைந்தார்கள். மகரிபுக்கும் இஷாவுக்கும் இடையில் சஹாபாக்களுடைய காலத்திலேயே நமது ஒரு 10 வருடங்களுக்கு 20 வருடங்களுக்கு முன்னால் குர்ஆன் கேட்டது இன்று இசை கேட்கிறது, இன்று நாடகத்தத்தம் கேட்கிறது, இன்று நாட்டியத்தத்தம் கேட்கிறது, இன்று என்னென்னமோ கேட்கிறது. அடுத்தது கூட்டு குடும்ப சூழலில் மிக முக்கியமானதான். உங்களுடைய குடும்ப பிரச்சினை பிள்ளைகளுடைய கல்வியை பாதிக்கும். உங்களை மனைவியை பிள்ளை சமாதானப்படுத்தி ஒரு சமாதான தூதுக்குழுவாக வீட்டில் நடந்தே மலையனாகிவிட்டான். உங்களுடைய சண்டைகளை நிறுத்துங்கள், சில்லறை பிரச்சனைகளை நிறுத்துங்கள். கணவன் மனைவி ஒற்றுமையாகுங்கள். உங்களுடைய குடும்ப பிரச்சினை பிள்ளையுடைய அறிவையும் பாதுகாக்கும். மனோவியல் அந்த அவருடைய மனோ ரீதியான தாக்கத்தை உளவியல் ரீதியான தாக்கத்தை ஏற்படுத்தும். எனவே முடிக்க வைக்கிறேன். பேசப்பட்ட விடயங்களில் மார்க்கத்தை கப்பால் பேசியிருந்தால் முறைப்படி சான்றோடு திருத்தி தாருங்கள். திருத்த தயாராக இருக்கிறேன். சொன்ன விடயங்கள் கசப்பாக இருக்கும். சிலருக்கு மாத்திரைகள் கசப்புதான். விரலை வெட்ட வேண்டும் என்று டாக்டர் சொல்கின்ற பொழுது வருத்தம் தாங்க முடியாது என்று வெட்ட வேண்டாம் என்று சொல்ல மாட்டோம். என் அதே டாக்டர் சொல்லுவான், இன்று ஒரு விரல், நாளை 2 விரல், 1 மாதத்திலே பாதத்தை எடுக்க தேவைப்படும், 2 மாதத்திலே தொடையை எடுக்க தேவைப்படும், 3 மாதத்தில் இடுப்போடு எடுக்க தேவைப்படும் என்று நாம் வருத்தத்தை தாங்குகிறோமே. அதுபோன் இந்த கசப்பான சில விடயங்களை குளிர் ஹக்க வரவுக்கான முர்ரா இந்த உபதேசத்தை கடைசியாக சொல்லி முடிக்கிறேன். கசப்பாக இருந்தாலும் உண்மையை சொல் என்பது நபிமொழி. அது 2 கருத்தை உள்ளடக்கியிருக்கிறது. சொல்கின்ற உனக்கு கசப்பாக இருந்தாலும் சொல், கேட்டவர்களுக்கு கசப்பாக இருந்தாலும் பயப்படாமல் சொல். எனவே அந்த அமைப்பில் முன்வைத்தேன், என்னுடைய அமானுதத்தை முன்வைத்தேன். திருந்துவோம், சிந்திப்போம், நம்மோடு நாம் பேசுவோம், மகாசபத்து நஃப் செய்வோம், இரவில் தோன்றுகின்ற பொழுது கருவிகளை எதிர்க்குவோம், நம்மோடு பேசுவோம். இந்த எழுந்தது முதல் உறங்கும் வரை என்ன நன்மை செய்தேன், என்ன பாவம் செய்தேன், எந்த தொழுகையை விட்டேன், குர்ஆன் ஓதினேனா, நிக்ர் செய்தேனா, சதக்கா கொடுத்தேனா, அல்லது யாரை ஏசினேன், யாரை அடித்தேன், யாரை திட்டினேன் என்று சிந்தித்து பேசி அவரோட மன்னிப்பு கேட்டுவிட்டு சிறிய மௌத்தாகிய தூக்கத்துக்கு செல்வோம். எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உண்மையான புனிதர்களாக நம்மை மாற்றுவானாக. தலைமுறை பாவங்களை மன்னித்தல்வாயாக, எவருடைய பெற்றோருடைய பாவங்களை மன்னித்தல்வாயாக, உற்றாருடைய பாவங்களை மன்னித்தல்வாயாக, கூற முஸ்லீம்கள் மூமிங்கள் பாவங்களை மன்னித்தல்வாயாக, பல சுபீட்சமான வாழ்க்கையை தருவாய், வாழ்க்கை தருவாயாக, இஸ்லாமிய விழுமியங்களுடன் வாழ வைப்பாயாக, எங்களுடைய சிறார்களை திருத்துவாயாக, சிறார்களை நெறிப்படுத்துவாயாக, இளைஞர் யோதிகளை திருத்துவாயாக, மூத்தவர்களை திருத்துவாயாக, தந்தைமார்களை பாட்டன் கூட்டிகளை திருத்துவாயாக, சமூக ஒருங்கிணைப்பை படுத்துவாயாக, சமூக ஒற்றுமையை படுத்துவாயாக, சிறந்த ஒரு சுபீட்சமான சமூகமாக எமது ஊரை, எமது நாட்டையும், உலக முஸ்லீம்களை நீ மாற்றுவாயாக. நவீன சாதனங்கள் அடிமைத்தனத்தை பாதுகாப்பாயாக, நவீன சாதனங்களுக்கு அடிமைப்படுவதை பாதுகாப்பாயாக, நமது இளைஞர் யோதிகளை பாதுகாப்பாயாக, நமது கல்வியிலே பெருபேறுகள் சிறந்தவர்கள் ஆக்குவாயாக, நமது கல்வி முன்னேற்றத்தை தருவாயாக, ஆன்மீகம் சார்ந்த கல்வியை தருவாயாக, மார்க்கப்பட்டுடன் கூடிய அறிவை தருவாயாக, உழைத்த வெளிமையமித்த குட்டிஜீவிகளை நம்ம சமூகத்தை உருவாக்குவாயாக. ஈமானுடன் வாழ்ந்து கலிமாவுடன் வர்ணிக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருவாயாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இது போன்ற இன்னும் பல பயான் சொற்பொழிவுகளை எமது இணையதளமாகிய www.acmyc.com இணையதளம் மூலமாக டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். வஸ்ஸலாம்.